வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேடிஸ் அவுட் ஸ்விங்கர்ஸ். கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், சாரி. இனிமேல் ரெகுலராக வரும் அப்படின்னு நம்புகிறேன். வாரத்துக்கு ஒரு ரெண்டு இல்லைனா மூணு எபிசோடாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்குது, நடுவில் கொஞ்சம் யூடியூப் எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ இது பண்ணுறதுனால யூடியூப் நின்றுடுமா அப்படின்னா இல்லை, யூடியூப் அது வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் ஹூவர் இஸ் லிஸ்னிங் டு திஸ் பாட்காஸ்ட் குவைட் ரெகுலர்லி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 பேர் ஆங்கர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஃபேவரட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இது வரைக்கும் நடந்த மோஸ்ட் ப்ரில்லியண்ட் அண்ட் சர்ப்ரைசிங் மூமெண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம், விராட் கோலியை பற்றி பேசாமல் எந்த ஒரு பாட்காஸ்ட்டுமே போகாது போல் இருக்குது. அந்தளவுக்கு விராட் கோலியோட கேப்டன்சி பற்றிலாம் நிறைய பேச்சு இருக்குது. அவர் கரெக்டான டீம் செலக்ட் பண்ணுறதில்ல, தொடர்ந்து 6 மேட்ச் தோற்றுருக்காரு. அதையெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வைப்போம். விராட் கோலி ஆஸ் அ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு இந்த ஐபிஎல்லில், அவர் என்ன மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இல்லைனாக்க அவர் எப்படி போலிங்கை டோட்டலாக டாமினேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர்சிபியோட ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடி ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நடந்துச்சு. 205 ரன் அடித்து தோற்று போனாங்களே ஆண்ட்ரே ரசல் கிட்ட. அந்த மேட்சில் லாக்கி ஃபெர்குசனோட ஓவர் பவர் பிளேயில் அதை நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை சொல்லிடுறேன், சொல்லி முடித்ததுக்கப்புறம் திருப்பி போயிட்டு விராட் கோலியோட இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாக்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும். லாக்கி ஃபெர்குசனை மொத்தம் 3 ஃபோர் அடிச்சிருப்பார். அதில் முதல் ஃபோர் வந்துட்டு டுவர்ட்ஸ் மிட் விக்கெட் நச்சுன்னு போகும் பால், ஒரு 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் பவுண்ட்ரிக்கு போயிடும். சரி, நம்ம போலரை மிட் விக்கெட் மேலே செக் பண்ணிட்டோம், போலர் வந்துட்டு கண்டிப்பாக அடுத்தது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் போவான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு சூப்பர் பால் லாக்கி ஃபெர்குசன் போட்டது, பிரமாதமான பால். மற்ற யாராக இருந்தாலுமே மோஸ்ட்லி அந்த பாலை ஆடி இருக்க மாட்டாங்க, இல்லைனாக்க டேப் பண்ணிவிட்டு தேர்ட் மேன் ரீஜனுக்கு தட்டிட்டு 1 ரன் எடுத்திருப்பாங்க. இல்லைனா மோஸ்ட்லி அந்த பாலை அடிக்க போய் அது டைரெக்டாக பாயிண்ட் ஃபீல்டருக்கு போயிட்டு அந்த பாலில் ரன் எதுவும் கிடச்சிருக்காது. விராட் கோலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெயிட் பண்ணி பாலை வந்துட்டு ஸ்டெம்ப் லைனுக்கு வர வச்சு, அதாவது அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் போட்ட பால் தான், ஆனால் எந்த இடத்துல ஸ்டெம்ப் இருக்கோ அது கிட்ட வரைக்கும் வர வச்சு கடைசி நிமிஷத்தில் பேட்டை வந்துட்டு ஃபேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்கொயர் டிரைவ் ஒன்று ஆடுறாரு. அற்புதமான ஷாட் இது வரைக்கும் நான் அந்த ஐபிஎல்ல பார்த்ததுலேயே. விஷயம் என்னென்னா, அது பயங்கர கால்குலேட்டடாக ஆடின ஒரு ஸ்ட்ரோக். சின்னசாமி ஸ்டேடியம் வந்துட்டு ரொம்ப சின்ன ஸ்டேடியம், ப்ளஸ் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் பாயிண்ட் கிட்டலாம் ரொம்ப பக்கத்தில், 55 யார்ட் மிஞ்சி போனால் 60 யார்ட் இருக்கும். பால் பறக்குது ரெண்டாவது பவுண்ட்ரி. சரி, ஒரு ஷாட் வந்துட்டு மிட் விக்கெட்டில் ஆடியாச்சு, இன்னொரு ஷாட் வந்துட்டு இன்டெலிஜெண்ட்டாக பிஹைண்ட் த பாயிண்ட் அடித்தாச்சு. போலர் வந்துட்டு எப்படியும் இப்போது லைனை வந்துட்டு விட்டு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்புக்கு தான் டார்கெட் பண்ணுவான், இல்லைனா டாட் பால் போட ட்ரை பண்ணுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக பால் வருது டுவர்ட்ஸ் மிடில் ஸ்டெம்ப் அப்படியே வைக்கிறார் பேட்டை கோலி. அப்படியே வச்சு ஸ்ட்ரைட் ட்ரைவ், 12 ரன். இது வரைக்கும் எத்தனையோ ஃபோர் எத்தனையோ சிக்ஸ் எல்லாம் அடித்தாச்சு இந்த ஐபிஎல்லில். ஆனால் இந்த ஓவரில் கோலி பண்ண ஒரு விஷயம் அப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது, இதை சொல்லியே தீரணும் அப்படின்னு அன்றைக்கே நோட் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரு பிளேயரோட மைண்டை ரீட் பண்ணி அந்த பிளேயர் வந்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத யோசித்து, ஒரு லெவல் இல்லை அந்த போலரோட லெவலை தாண்டி ஒரு 10 லெவலில் யோசித்து ஆடக்கூடிய கோலி, ஒரு சாதாரண டீம் வச்சுக்கிட்டே கூட ஜெயிக்கலாம். ஆஸ் அ பேட்ஸ்மேன் கோலி இவ்வளோ யோசிக்கும்போது, ஆஸ் அ கேப்டன் அந்த சைடில் இருக்கிற பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத யோசித்தாலே கோலியோட வேலை பாதியாக முடிஞ்சிடும். எந்த இடத்துல மிஸ் ஆகுது, ஏன் வந்துட்டு இவ்வளோ குழப்பம், ஏன் கரெக்டான ஒரு 11 எடுக்கிறது இல்லை, அப்படியே 11 எடுத்தாலும் ஏன் பேட்டிங் சேஞ்சஸ் ரொம்ப நடக்குது, மேலே கீழே ஆடுறவங்க மாறிட்டே இருக்காங்க, இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சாதாரண ரசிகனாக சத்தியமாக பதிலே இல்லை. அந்த சமயத்தில் கோலியோட கேப்டன்சி வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு கோலி மேலே இருக்கிற ஒரு ஹேட்டில் கிடையாது. இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பேட்ஸ்மேன், ஏன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான பேட்ஸ்மேன் வந்துட்டு ஆப்வியஸாக ஒரு நல்ல லீடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல கேப்டனாக இருக்கலாம். கேப்டனுக்கும் லீடருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒரு தரமான ஒரு பேட்ஸ்மேன், எல்லாரையும் டமால் டுமால் அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் பயங்கரமாக யோசித்து அடுத்த பால் எங்கே போகுதுன்னெலாம் கேமுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற ஒரு பிளேயர் ஏன் வந்துட்டு ஒரு நல்ல கேப்டனாக இருக்க முடியல அப்படிங்கிறது தான். அதாவது வெற்றிகளை தேடி கொடுக்குற கேப்டன், நல்ல கேப்டன் கெட்ட கேப்டன்லாம் எதுவும் கிடையாது, ஜெயிச்சாலே அவன் செம கேப்டன் தான். அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ரெண்டாவது ஒரு ஷாக்கிங் ஸ்டார்ட் ஒன்று எஃபி டைம்லைனில் பார்த்தேன், ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருந்தது. கடைசி ஆடின 40 மேட்சில் ரோஹித் சர்மா வந்துட்டு மணிஷ் பாண்டேயை விட 150 ரன் கம்மியாக அடிச்சிருக்காரு. அதாவது 40 மேட்சில் ஒரு 840 ரன் 850 ரன் தான் அடிச்சிருக்கிறதே ரோஹித் சர்மா. ஆனால் மணிஷ் பாண்டே தான் மேட்ச்க்கு மேட்ச் வந்துட்டு பயங்கரமாக கலாய் வாங்கிறது. அது நம்ம மைண்ட் செட்டில் அப்படி மாறிடுச்சு. காரணம் என்னென்னா, மணிஷ் பாண்டே வந்துட்டு ஒரு 20 ரன்னு 30 ரன்னுன்னு அடிக்கிறது எல்லா மேட்சும் அடிச்சிடுறது, அதுவும் கம்மியான பாலில் இல்லாமல் ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் மெயின்டைன் பண்ணி அடிக்கிறதுனால அவர் கலாய் வாங்குறாரு. ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு 7-8 மேட்ச் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சிடுறது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 100 இல்லைனா ஒரு 90 இருக்கும், அந்த மேட்ச் வந்துட்டு மைண்டில் அப்படியே நிலச்சிரும். ஐபிஎல்லில் ஒரு சீசனில் 15 மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னாலும் ரோஹித் சர்மா அடிக்கிற மேட்ச் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ரோஹித் சர்மா எல்லா மேட்சும் ஆடுறதில்லை, அதான் விஷயம். ஆனால் ரோஹித் சர்மா வந்துட்டு அப்படியே கோலிக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட். கோலி நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ஆனால் நல்ல கேப்டன்சி இல்லை. ரோஹித் சர்மாவுக்கு சுத்தமாக பேட்டில் படவே இல்லை. நான் 14 மேட்ச்சும் நான் வந்துட்டு ஓப்பனிங் தான் ஆட போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் ஆடியாச்சு. 5 மேட்ச்சில் பெருசாக கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை. ஆனால் போன வாரம் நடந்த 2 மேட்சும் ஜெயித்ததுக்கு காரணமே ரோஹித் சர்மா தான். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முதல் மேட்ச் சென்னை கூட நடக்கும்போது லாஸ்ட் 5 ஓவர்ஸில் கண்டிப்பாக அட்டாக்கு போக போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஆஸ் அ போலர் ஹார்திக் பாண்டியா வந்துட்டு எனக்கு ஃபீல்டர் வந்துட்டு டீப் ஸ்கொயர் லெக்கில் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டர் உள்ளுக்குள்ளே கொண்டு வராரு. ஹார்திக் பாண்டியாவும் விசிபிளாக அப்செட்டாக போகிறார், கேட்ட ஃபீல்டு கொடுக்கலையே அப்படின்னு. இதை அட்வான்டேஜ் எடுக்கணுங்கிறதுக்காக தோனி வந்துட்டு முதல் பால்லேயே டவுன் த ட்ராக் போய் அடிக்க போகிறாரு. ஷார்ட் மிஸ்கியூ ஆகுது, ஸ்கொயர் லெக்கில் இருக்கிற சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சிடுறான். ஸோ அந்த இடத்துலேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 5 ஓவருக்கு அப்போது 75 ரன்னோ 80 ரன்னோ அடித்தா வின்னு அப்படின்னு இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த மேட்ச் அங்கேயே க்ளோஸ் அவுட் பண்ணார். இதே மாதிரி தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டு பும்ரா யூஸ் பண்ணி கோலி ஆடும்போதே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக எடுத்து ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஃபயர் வித் ஃபயர் அப்படின்னு அதையும் முடிச்சு விட்டு அங்கேயும் ஜெயித்தார். இது எல்லாம் தாண்டி எஸ்ஆர்ஹெச் கூட நடந்த மேட்ச்சில் வெறும் 136 ரன்னுமே அடிச்சிருந்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணார். அதுதான் ராகுல் சாகரை கூப்பிட்டு பவர் பிளேக்குள்ளே போலிங் போட வச்சது. ஜானி பேர்ஸ்டோ கண்மூடித்தனமாக பேட்டை விட்டுட்டு இருந்தார். வார்னரும் செம ஃபார்மில் இருந்தாங்க. கேன் வில்லியம்சனுக்கு இன்ஜுரி, அதனால மிடில் ஆர்டர் ஃப்ரெஜைலாக இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு. ராகுல் சாகரும் வந்துட்டு ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய ஒரு பவுலர், நல்லா பாலை டாஸ் அப் பண்ணி தூக்கி வெளியில் போடுறாரு. பேர்ஸ்டோ அடிக்க போய் அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா அல்சாரி ஜோசப் 6 விக்கெட் எடுத்தாலும் அந்த மேட்சில் எஸ்ஆர்எஸோட டவுன்ஃபாலை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணது எந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரோஹித் சர்மா ராகுல் சாகரை கூப்பிட்டு போலிங் போட வச்சது தான். இன்னொரு விஷயம், ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர், கேம் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ரைட் ஆர்ம் டயக்னல் போடும்போது அரவுண்ட் த ஸ்டெம்ஸ், அதாவது அம்பையருக்கு ரைட் சைடில் வந்துட்டு டயக்னல் போலிங் போடலாம். ராகுல் சாகர் வந்துட்டு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னராக இருந்துக்கிட்டு அம்பையரோட லெஃப்ட் சைடுக்கு வந்து போலிங் போடுறாரு டயக்னலாக, அதுவும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆடும்போது. இது எப்படி அவருக்கு கண்ட்ரோல் கொடுக்குது, அவரோட ஆக்ஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகுது கரெக்டாக? ஏன்னா இந்த பக்கமாக வந்து ஒரு குறுக்கால சந்துக்குள்ளே பூந்து திருப்பி ஸ்ட்ரைட் ஆகி போலிங் போடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ கேம் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே இருக்குது, ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு வருஷா வருஷம் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறாங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் போன வாரம் 2 மொமெண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணி ஜெயிச்சது தான் அவங்கள அந்த பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்து மூணாவது, ரோஹித் சர்மாவே இவ்வளோ கேப்டன்சி பண்ணும்போது ரோஹித் சர்மாவுக்கு சொல்லி கொடுத்த தோனி சும்மாவாக இருப்பார். எல்லோரும் பார்த்துருப்போம் வைரலான ஒரு வீடியோ, பஞ்சாப் மேட்சோட 2 பால் அபோவ் த வேஸ்ட் நோ பால் போட்டதுக்கப்புறம் 19th ஓவரில் அவர் வந்து என்ன சொன்னாருங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாமே வந்துட்டு யூகத்தோட அடிப்படையில் தான் பேசுகிறது. இதுக்கு மேலே வேணால் ஸ்லோ பால் போடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் திட்டினாரா இல்லையா? அப்புறம் தீபக் சாகர் கூட மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார், நல்லா போட்டேன்னு சொன்னார் அப்படிங்கிறார். இதே மேட்ச் வேறு யாரு கூட நடந்திருந்தாலும் கண்டிப்பாக கேப்டன் அங்கேருந்து வந்து பேசியிருப்பாரா, இல்லை பேசினாக்க மூஞ்சியில் வந்துட்டு கடுகடுப்பை காமிச்சு இன்னும் போலரை டென்ஷன் ஆக்கியிருப்பாங்க. சென்னை வந்துட்டு இது வரைக்கும் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதில் 10 பாயிண்ட்டு. அதில் அவுட் ரைட்டாக வின் பண்ணதுன்னு பார்த்தோம்னாக்க முதல் மேட்ச் மட்டும்தான், மீதி எல்லாமே க்ளோஸ் மேட்ச். இன்க்ளூடிங் இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச் கூட ஓரளவுக்கு க்ளோஸ் தான். ஏன்னா ஸ்கோர் லைன் வந்துட்டு அதை காட்டாது, பட் அவங்க ஒழுங்காக ஆடி இருந்தா, இன்கேஸ் இன்னும் ஒரு 2-3 பால் கரெக்டாக மீட் ஆகியிருந்தா, ரசலுக்கு வெளியில் போயிருந்தா ரொம்ப க்ளோஸாகவே போயிருக்கும். ஸோ இப்படி எல்லா மேட்சுமே வந்துட்டு சென்னை ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் தோனியோட கேப்டன்சி தான். ஸோ இது எல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கு செலக்ட் ஆக போகிற அந்த 15 பிளேயர்ஸோட ஃபார்ம் என்ன, அது எப்படி இருக்குங்கிறது தான். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு 13 பிளேயர் தெரியும் யார் செலக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அந்த 13 பிளேயர் நல்லா விளையாடுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, விராட் கோலியை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். தோனியும் ஓரளவுக்கு ஓகே, அவர் ஆட போகிறது 40 பால் 40 ரன்னோ இல்லைனா 50 பால் 40 ரன்னோ அந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் ஆட போகிறாரு. அவர் விக்கெட் கொடுக்காமல் ஆடுறதுல குறிக்கோளோடு இருக்கார், அது அப்படியே நடந்துடும். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எடுத்து வச்சிடலாம். போலிங் ஃபார்ம் படி பார்த்தோம்னாக்க, புவி எஸ் ஹி இஸ் கம்மிங் பேக், ஹி இஸ் கெட்டிங் இஸ் ரிதம், ஓகே. பும்ரா பற்றி பேசவே வேணாம். இந்த இடத்துல தான் சாஹல் பற்றி ரொம்ப ஒரு ஆசையாக ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 6 மேட்ச் ஆர்சிபி தோத்தாலும் சாஹலோட போலிங் அட்டகாசமாக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் தான் அடித்தாங்க சாஹலை, மீது எல்லா மேட்சும் சாஹல் வந்துட்டு கரெக்டாக அவரோட புது வெப்பனான அந்த ஃப்ளோட்டடாக பாலை தூக்கி வெளியில் போட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் பேட்ஸ்மேனை லூர் பண்ணி ஆட வச்சு விக்கெட் எடுக்கிறதுங்கிறது அந்த விஷயம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ப்ளஸ் எவ்வளோ அடித்தாலும் எனக்கு ஒன்றும் பரவாயில்லை, நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அது நடக்கட்டும் அப்படின்னு சாஹல் போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குல்தீப் யாதவ் கேட்கவே வேணாம், ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டு இருக்காரு. பட் டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இஸ் ஒன்ஸ் அகெயின் அ கன்சர்ன். டாப் ஆர்டரில் ஆட போகிற தவான், ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கும் பேட்டில் படலை. மிடில் ஆர்டரில் மேட்சை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிற பேட்ஸ்மேன்ஸில் யாரும் பார்த்தோம்னாக்க, தினேஷ் கார்த்திக் 1 50 தவிர மீதி எல்லாமே ஃபெயிலியர். ரபாடாவை அன்றைக்கி அடித்து வின் பண்ணியிருந்தாலாவது கொஞ்சம் ஒரு ஹோப் இருந்திருக்கும், ஆனால் ஒரே ஒரு பால் தான் ஆட முடிஞ்சு அதனால் சூப்பர் ஓவரில். மணிஷ் பாண்டே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கே எல் ராகுலோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு பேக்கப் ஓப்பனராக எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வைப்பாங்களா இல்லை நம்பர் 4 ஆட வைப்பாங்களான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிடச்சிரும், நெக்ஸ்ட் மண்டே டீம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. பட் ஸ்டில் நமக்குள்ளே ஒரு சின்ன கால்குலேஷன் ஓடும்ல, எலெக்ஷன் போது தேர்தல் கருத்து கணிப்பு பண்ணுற மாதிரி தானே, நமக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கேள்விகள். ஆனால் இதெல்லாம் தாண்டிட்டு பார்த்தோன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கவுங்க கண்ட்ரிக்கு யாரும் ஒன்றும் பெருசாக ஆடலை. இந்த வாட்டி எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே இந்தியன் டேலண்ட்டை புஷ் பண்ணுறதில் குறியாக இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பார்ப்போம் இந்த வாரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் முடியும் போது ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஒரு 8 மேட்ச் ஆடி முடிச்சிருவாங்க, அதனால் ஒரு 2 டீம் பிளே ஆஃப்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் துண்டு போட்டு வச்சுருவாங்க. மீதி இருக்கிற 2 டீமுக்கு ஒரு மீதி இருக்கிற 2 பிளேஸ்க்கு சாரி ஒரு 4-5 டீம் சண்டை போடுவாங்கங்கிறத பார்ப்போம். ஓ மை டூ, இட்ஸ் கோன் பி ப்ரெட்டி இன்ட்ரெஸ்டிங் வீக். இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறமா வேர்ல்ட் கப் டீம் வரப்போகுது. ஆஸ்திரேலியாவும் அவங்களோட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் 1-2 நாளில். ஸோ நியூசிலாண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாண்ட், அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராங் ஃபேவரட் கண்டெண்டர்ஸோட டீம் வரும்போது அந்தந்த டீமில் இருக்கிற ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் மீ டு டூ த பாட்காஸ்ட் அண்ட்ஸ் அகெயின். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்னேஷ், அவன் தான் கேட்டே இருப்பான் எப்போ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு. லெட்ஸ் சி.
The podcast you just heard was made using Anchor. Ever thought about making your own podcast? Anchor makes it really easy for anyone to get started. It's a one-stop shop for recording, hosting, and distributing podcasts. Best of all, it's 100% free. Sign up now at anchor.fm/new. That's anchor.fm/new to get started.